சூரியராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். எத்தனை போட்டிகள் இந்த நாளில் உங்களுக்கான முடித்து கொண்டிருக்க, நாங்கள் உலகக்கண்ண போட்டிகளை பற்றி முதலில் பார்த்துவிட்டு இணைய விடயங்களுக்கு வருவோம். மாஸ்கோ லுஸ்னிக்கி மைதானம் என்று சொல்லப்படுகின்ற 80,000 ரசிகர்கள் ஒரே நேரத்திலிருந்து பார்க்கக்கூடிய மைதானம் புதிதாக உருவாக்கப்பட்டு புதிதாக மாற்றொழுங்குகள் எல்லாம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த மைதானத்தில் தான் இன்றைய தினம் அங்குரார்ப்பன போட்டி இடம்பெற போகிறது. 2018 உலகக்கண்ண போட்டிகளின் முதலாவது போட்டிகளை நடத்துகின்ற ரஷ்யா இன்றைய தினம் சவுதி அரேபிய அணியை சந்திக்கின்ற பிரிவு ஏ போட்டி இன்றைய நாளில் இடம் போட்டிகள் பற்றிய முழுமையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? சூரியனின் சூரியன் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இதை பற்றிய தரவுகளை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்க போகிறோம். எனவே விவரங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இது போல முழுமையான விஷயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன என்பதும் இந்த நாள் ஒரு போட்டி தான் இந்த ரஷ்யா மற்றும் சவுதி அரேபிய அணிகள் விளையாடுகின்ற போட்டி இந்த நாளில் இடம்பெறுகின்றது. நாளைய தினம் 3 போட்டிகள். உங்களுக்கு இந்த போட்டிகள் நேரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் அநேகமான நேரங்கள் 8:30 to 11:30 இரண்டு போட்டிகள் நிச்சயமாக இடம்பெறும். 8:30 அதுபோல 11:30. இது மட்டுமல்லாமல் சில நாட்களில் மாலை 5:30 போட்டி இடம்பெறுகின்றது. நாளைய தினம் எகிப்து உருகுவே அணிகள் விளையாடுகின்ற மற்றொரு பிரிவு ஏ போட்டி 5:30 இடம்பெற இருக்கின்றது. 8:30 நாளைய தினம் மொராக்கோ அணி ஈரான் அணியை சந்திக்கும். 11:30 உலகத்தின் இரண்டு முதல் தர கால்பந்து அணிகளான போர்ச்சுகலும் ஸ்பெயினும் மோதுகின்ற போட்டிகள் இடம்பெற போகின்றன. இதுபோல கிழக்கு ஐரோப்பா என்ற காரணத்தால் அந்த ஐரோப்பிய நாடுகளின் நேர வித்தியாசத்துக்கு அமைய சில இடங்களில் மட்டும் 3:30, 6:30, 9:30 அதுபோல 12:30 ஆகிய நேரங்களிலும் போட்டிகள் இடம்பெறும். நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். உங்கள் சூரியனோடு சேர்ந்து நீங்கள் விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வேளையில் தான் உலக கிடத்தில் நேற்றைய தினம் அதிர்ச்சி ஏற்படுத்துகின்ற சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருந்தது. போர்ச்சுகல் ஸ்பெயின் அணி திடீரென்று தங்களுடைய பயிற்றுவிப்பாளரை மாற்றியிருக்கின்றது. உடனடியாக பயிற்றுவிப்பாளரை விலக்கி புதிய பயிற்றுவிப்பாளரை நேற்றைய தினம் சற்று தாமதமாக அறிய தந்த விவரம் நேற்றைய நாளில் பதியப்பட்டது. என்னடா இது, ஸ்பெயின் அணிக்கு வந்த சோதனை போட்டிகள் நடப்பதற்கு இன்னும் 48 மணி காலத்துக்குள் இவ்வாறு நடந்திருக்கிறது என்று உங்கள் மத்தியில் கேள்வி எழலாம். அவருக்கான சிந்தனை பயம் அணியை பயிற்றுவிப்பதில் இல்லை. அதுபோல் அவர் கழக மட்டத்திலான ஒரு அணிக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று தெரிய வந்தவுடன் அவரை அணியை விட்டு தூக்கிவிட்டு புதிய பயிற்றுவிப்பாளரை கொண்டு வந்திருந்தார்கள். பெர்னாண்டோ ஹியூரோ, இப்பொழுது முன்னாள் ஸ்பெயின் அணியின் விளையாட்டு வீரர், இப்பொழுது புதிய பயிற்றுவிப்பாளராக அறிவிக்கப்படுகின்றார் என்ற விவரத்தை நேற்றைய தினம் ஸ்பெயின் அறிவித்திருந்தது. எனவே இவரையும் கொண்டாட்டமாக வரவேற்றுகின்றார்கள். இது உலகக்கண்ண போட்டிகளுக்காக மட்டும்தான் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானதாக இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் ஸ்பெயினின் கால்பந்தாட்ட சம்மேளன தலைவர் இந்த அறிவித்தலை மேற்கொண்டிருந்தார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் பயிற்றுவிப்பாளர் இப்பொழுது விலகி இருக்கின்றார். அவரை பற்றி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. உலகக்கண்ண போட்டிகளுக்கு பிறகு ரியால் மட்ரிடுக்கு அவர் பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட போவதாக நேற்றைய தினம் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன. உலகக்கண்ண கால்பந்தாட்ட செய்திகளை பார்த்தோம். சூரியனோடு சேர்ந்து உலகக்கண்ண போட்டிகளை நீங்களும் கொண்டாட்டமாக ரசிக்கலாம். இன்றைய தினம் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் விளையாடுகின்ற 2வது டேஸ் போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகளை மீண்டும் ஒரு இலகுவான வெற்றிக்கு குறிவைத்திருக்கிறது போல தெரிகின்றது. ஜேசன் ஹோல்டர் மிகுந்த நம்பிக்கையோடு அடுத்த வெற்றிக்கான தங்களது அணியை இப்பொழுது சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம். வென்றால் பிறகு 2 டெஸ்ட் போட்டிகளில் அடுத்தடுத்து வெற்றி பெற்ற ஒரு சாதனை மேற்கிந்திய தீவுகளுக்கு 4 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும். 4 வருடங்களாக மேற்கிந்திய தீவுகள் இவ்வாறு எந்த ஒரு வெற்றியும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதால் மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இன்றைய தினம் கிராஸ் ஐல் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகள் ஒரு போட்டியை எப்போதாவது இருந்துவிட்டு வெல்வதை அபூர்வ சாதனையாக இருக்கும் நேரத்தில் இலங்கை அணி மிக பலவீனப்பட்டு போயிருக்கிறது. நேற்றைய தினம் திடீரென்று ஆஞ்சலோ மேத்யூஸ் இலங்கைக்கு புறப்பட்டு வந்துவிட்டார். அவரது 2வது குழந்தை கிடைக்க இருக்கின்றது அவருக்கு. இதனால் மனைவியோடு அந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் புறப்பட்டு வந்திருக்கின்றார். எனவே அவருக்கு பதிலாக இன்றைய தினம் அணிக்குள்ளே தனஞ்சா டி செல்வா வருவது மட்டுமே முக்கியமான மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் இல்லை, லஹிரு கோமகியையும் உபாதை அடைந்திருக்கின்றார். இதையடுத்து சேர்த்து அவருக்கு பதிலாக இன்னொருவரை அணிக்குள்ளே சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் வந்திருக்கின்றது. மேற்கு நதிவளை பொறுத்தவரையில் 31 டெஸ்ட் போட்டிகளாக இதுவரைக்கும் அடுத்தடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளை வென்றது கிடையாது. 4 வருடங்களாக இருக்கின்றன. அதற்கிடையில் ஏதாவது மாற்றங்கள் இந்த எதிரம் நிகழ்ந்து இலங்கை அணி பதிலளித்து ஆடுவதாக இருந்தால் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். இந்த எதிரம் மேற்கு நதிவள் கடந்த போட்டிகளில் விளையாடுகின்ற அதே அணியை ஈடுபடுத்தும் என்பது நிச்சயமான விஷயம். தனஞ்சன் டீசல்வா அணிக்குள்ளே வருவது இலங்கை அணியின் மிகச்சிறந்த ஒரு ஃபார்மில் உள்ள துடுப்பாட்டு வீரர் அணிக்குள் வருவது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு தடவை இழக்கப்படுகின்ற உற்சாகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் மகேல உடவத்தூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதாக இங்கே நம்பப்படுகின்றது. ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப அகில தனஞ்சேவை உள்ளே கொண்டு வர வேண்டுமா இல்லையா என்பது குறித்தும் இலங்கை யோசிக்கலாம் என்று சொல்லி பேச்சுக்கள் இங்கே இருக்கிறன. பொறுத்திருந்து பார்க்கலாம். சில வேளைகளில் இலங்கை அணி ஒரு மேலதிக துடுப்பாட்டு வீரரோடு விளையாடுவதற்காக கடந்த போட்டியில் பெருதையும் அணியை விட்டு தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வாறு இலங்கை அணியில் 2-3 மாற்றங்களை பற்றி நாங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம். எனவே இப்போது இன்றைய தினம் இந்த போட்டி இடம்பெறும் போது 7:30 இந்த போட்டி ஆரம்பிக்கும் போது முழுமையான விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இலங்கை அணி 2 மாற்றங்களை கட்டாயம் செய்யும் என்பது மட்டும் உறுதி. மேத்யூஸ் அதுபோலாக இருக்கவங்க இந்த 2 பேருக்கான மாற்றங்கள் நிச்சயமாக இந்த நாளில் இடம்பெறும். நேற்று தினம் இடம்பெற்ற போட்டிகள் அப்பப்பா யோசிக்க முடியாத அளவுக்கு பல போட்டிகள் நேற்று நாளில் இடம்பெற்றன. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் ஆரம்பித்தது. மிக தடுமாற்றத்தின் மத்தியில் இங்கிலாந்து ஒரு வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டாலும் ஆஸ்திரேலியாவின் பலவீனமும் அவர்களது அனுபவமற்ற தன்மையும் நேற்றைய நாளில் வெளிப்பட்டிருந்தது. வெல்லக்கூடிய போட்டி ஒன்று இறுதி நேரத்தில் ஆஸ்திரேலியா தங்களது அனுபவமற்ற தன்மை காரணமாக இங்கிலாந்து அணியிடம் இழந்தது. இங்கிலாந்து ஸ்காட்லாந்திடம் கண்ட தோல்வியிலிருந்து முழுமையாக மீளவில்லை போல தெரிகின்றது. நேற்றைய தினம் லண்டனில் இடம்பெற்ற இந்த ஒருநாள் சர்வதேச போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று புதிய ஆஸ்திரேலியா கைகுலுக்கலுக்கெல்லாம் பிறகு சந்தோஷமாக ஆரம்பித்தது. டிம் பெயினின் தலைமையிலான ஆஸ்திரேலியா முதலில் துடுப்படுத்த அடையது. 50 ஓவர்கள் அவரால் நினைக்க முடியவில்லை. 47 ஓவர்களில் 214 கூட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. மேக்ஸ்வெல் 64 பந்தலில் 62, ஆஸ்டனகார் 62 பந்தலில் 40 ஓட்டங்கள். ஒரு சகோதரி வீரராக இப்பொழுது மாறி வருகின்றனர். பந்து வீச்சில் மொயின் அலியும் ரஷீதும் சேர்ந்து உருட்டி எடுத்தார்கள். 3 விக்கெட்டுகள் மொயின் அலிக்கு, ரஷீத் அலிக்கு, அதில் ரஷீதுக்கு 2 விக்கெட்டுகள். சுழற்சி போட்டார்கள் ஆஸ்திரேலியாவை. ஆனால் ஆஸ்திரேலியாவும் தங்களது வேகப்பந்து வீச்சு மூலமாக தொல்லை கொடுத்தது இங்கிலாந்துக்கு. ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து 38 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. பிறகு திடகாத்திரமாக ரூட் மற்றும் மோகன் ஆகியோரின் மிகச்சிறந்த இடைப்பாடு 118 மூலமாக மீண்டும் தடுமாற்றத்திலிருந்து மீண்டது. ஆனால் தொடர்ந்து மீண்டும் 3 விக்கெட்டுகள் விரைவாக இழக்கப்பட்டன. 10 ஓட்டங்களுக்குள் 3 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டு இன்னொரு கட்டத்தில் 197 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள் தடுமாறி கொண்டிருக்க டேவிட் வில்லி தன்னுடைய துடுப்பாட்டு திறமை மூலமாக அணியை கரை சேர்த்துக் கொண்டார். ரூட் 50 ஓட்டங்களை எடுத்தார். மோங்கன் அணியின் தலைவர் 74 பந்தலில் 69, மொயின் அலி 17, வில்லி இறுதி வரை பொறுமையாக நின்றாடி 41 பந்தலில் ஆட்டம் இழக்காமல் 35 ஓட்டங்கள். பந்துவீச்சில் ஸ்டான்லேக், நேசர் மற்றும் டாய் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள். போட்டியின் சிறப்பாட்டக்காராக மொயின் அலி தெரிவானார். போட்டிகள் விளையாடப்பட போகின்றன. இதேவேளையில் பாகிஸ்தான் நேற்றைய தினம் மற்றொரு இலகுவான வெற்றியை தன்வசப்படுத்திக் கொண்டது. சஃப்ராஸ் அகமதின் தலைமையில் பாகிஸ்தான் மிக தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்துக் கொண்டு வருவது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 7வது தொடர்ச்சியான போட்டி வெற்றி, இதுபோல தொடர் வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதுவரைக்கும் 2016 உலகக்கிண்ண T20 போட்டிகளிலிருந்து பாகிஸ்தான் எந்த ஒரு தொடரையும் தோற்கவில்லை. இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவிலை 3 உலக அணி மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய அணிகளை தொடர்ச்சியாக வந்து வந்திருக்கின்றது. பாகிஸ்தான் நேற்றைய தினம் ஸ்கோர் வரம் பாகிஸ்தான் வெளிப்படுத்தியிருந்த ரோலன் வேண்டமும் 37 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அவருக்கு துணையாக அணியின் தலைவர் பீட்டர் சீலரும் மிகச்சிறப்பாக ஆடி இந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்க உதவியிருந்தார்கள். எனவே இப்பொழுது ஸ்காட்லாந்து அணியும் இவர்களோடு சேர்ந்து கொள்ளப் போன்றது. பீட்டர் சீலர் 22 ஓட்டங்கள், டவுட் 39 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இதுபோல நேற்று தினம் அமேலியா கேர் என்ற பெயர் அதிகமாக பேசப்படுது. என்னடா இது என்று சொல்லி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், வெறும் 17 வயதும் 243 நாட்களும் கொண்ட நியூசிலாந்தின் மங்கி நேற்று தினம் நியூசிலாந்தின் சாதனை மங்கியாக மாறியிருந்தார். மிக இளவயதில் 2% சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பெற்றுக்கொண்ட ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்தான் முதலாம் அவர். மிக இளவயதில் இந்த 2% பெற்றுக்கொண்டவர் வெறும் 145 பந்துகளில் 232 ஓட்டங்களை அடித்து விளாசி இருந்தார் அமேலியா கேர். பிறகு பந்து வீச்சிலும் கலக்கி இருந்தார். 21 ஆஸ்திரேலியாவின் பெலிண்டா கிளாக்கின் சாதனையை முறியடித்திருந்தார். இதுவரைக்கும் பெலிண்டா கிளாக் தான் ஆஸ்திரேலியா சார்பாக 229 ஓட்டங்களை ஆட்டு விளக்காமல் எடுத்திருந்தார். 97 மும்பாயில் வைத்து உலகக்கிட்ட போட்டிகளில் அதை முறியடித்து 2வது இரட்டச்சதத்தை பெற்றுக் கொண்டார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெண்கள் சார்பாக பெறப்பட்ட 2வது இரட்டச்சதம் இது. இது மட்டுமல்லாமல் மிக இளவயதில் பெறப்பட்ட 2சதம். இதற்கு முதல் மிதாலி ராஜ் 16 வயதில் அவர் சதம் ஒன்றை பெற்றிருந்தார். இவர் 2சதத்தை இப்பொழுது குவித்து சாதனை முறியடித்திருந்தார். ஜாவேத் மியன்டாட் வைத்திருந்த அவர் 19 வயதில் தான் சர்வதேச போட்டிகளில் 2சதம் ஒன்றை பெற்றுக் கொண்ட டெஸ்ட் போட்டிகளில் அதையும் இப்பொழுது முறியடித்திருக்கின்றார் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. 100 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட 4வது இளவயது வீராங்கனை என்ற சாதனையும் இவரவசம் மாறியிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பந்து வீச்சில் 21 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியும் அயர்லாந்து அணியை உருட்டி எடுத்திருந்தார். இது மட்டுமல்லாமல் நியூசிலாந்து மகளிர் 400 ஓட்டங்களை கடந்திருக்கிறார்கள் என்பது கவனிக்கக்கூடிய முக்கியமான விடயம். இன்றைய தினம் ஒரு ராயல் சேலஞ்சர்ஸுக்கு சொந்தமான சின்ன சுவாமி மைதானத்தில் இன்றைய தினம் ஆப்கானிஸ்தான் அணி தனது கன்னி டெஸ்ட் போட்டியை இந்திய அணிக்கு எதிராக விளையாட போகின்றது. ஆப்கானிஸ்தான் அணி மிக உறுதியாக இருக்கின்றது. தாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கையோடு சுழல் பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக 5 பேரை உள்ளடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்தியா ஆடுகள தன்மைகளை கொஞ்சம் மாற்றியிருப்பதாக கருதப்படுகிறது. எனவே ஆப்கானிஸ்தான் இறுதி நேரத்தில் ஆடுகளத்தை பார்த்து 4 சுழல் பந்து வீச்சாளர்கள், அதில் 2 பேர் சகோதர வீரர்கள் என்பது அவர்களுக்கான மேலும் வலுவூட்டக்கூடிய ஒரு விடயம். முகமது ஷஹாத் துடுப்பாட்டு வீரராகவும் விக்கெட் காப்பாளராக இன்னும் ஒரு வீரரையும் விளையாட வைக்கின்ற எண்ணம் ஆப்கானிஸ்தானுக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்தியா தினேஷ் கார்த்திக் விளையாடுவது உறுதியான விடயம். ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் முரளி விஜயா இல்லாவிட்டால் ஷிகார் தவான லோகேஷ் ராகுலோடு சேர்ந்து ஆடப்போகிறார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. கர்ம நாயருக்கான இடமா இல்லாவிட்டால் பாண்டியாவா என்ற கேள்வியோடு சுழல் பந்து வீச்சார்கள் இத்தனை பேர் என்ற எண்ணம் இருக்கிறது. அஸ்வினும் ஜடேஜாவும் விளையாடுவது உறுதி. குல்தீப் யாதவா இல்லாவிட்டால் மேலதிக வேகப்பந்து வீச்சாடரா, சகோதரி வீரராக பாண்டியாவா, இப்படியான குழப்பங்களின் மத்தியில் தான் இந்தியா களமிறங்க போகிறது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். உலகத்தின் முதல் தர அணிக்கு எதிராக 1வது டெஸ்ட் போட்டியில் களமிறங்க போகிற ஆப்கானிஸ்தானுக்கு எங்களது வாழ்த்துக்கள். இந்த தினம் இந்த போட்டி ஆரம்பிக்கும் எங்கள் நேரப்படி 9:30 உங்களுக்கான ஸ்கோர் விவரங்களை வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம்.
சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.